ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆலவாய் திருப்பதிகம் மானினேர் விழி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் சம்பந்தர் தேவாரத்தில் மூன்றாம் திருமுறை 39 பதிகம் மானினேர் விழி மாதராய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகம், அதை தொடர்கிறோம். போன முறை சந்திச்சப்போ அதில் முதல் ரெண்டு பாடல்களை பார்த்துருந்தோம் அந்த பதிகத்தில். இன்றைக்கி மூணாம் பாடல்லேருந்து தொடர்கிறோம். நான் முன்னாடி சொன்னபடி இந்த பதிகம் முழுக்க திருஞான சம்பந்தர் மங்கையர்கரசியாருக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற பதிகம். அந்த பெரிய புராண பாடலை பார்த்தோம், முதல் ரெண்டு பாடல்களையும் பார்த்தோம். அந்த அதே கருத்து தான் இந்த பதிகம் முழுக்க. சிவபெருமான் எனக்கு நெஞ்சில் இருக்கான், என் பக்கத்தில் இருக்கான், எனக்கு துணையாக இருக்கான், அதனால் எனக்கு ஒரு ஆபத்தும் வராது, கவலைப்படாத அப்படின்னு மங்கையர்கரசியாருக்கு கவலையை தீர்க்கறதுக்காக பாடின பதிகம் அது. இப்போ இதில் மூணாவது பாடலுக்கு போகிறோம். அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா, ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து எழுந்த கவிப்பெயர், சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து சனங்கள் வெட்குற நக்கமே, சித்திரர்க்கு எளியேன் அலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இது அந்த சந்தத்தோட சொன்னாக்கா உங்களுக்கு அந்த இந்த மீட்டர் புரியும். அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர் கச்சமா, ஒத்தொவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்தெழுந்த கவிப்பெயர், சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் வெட்குற நக்கமே, சித்திரக்கிளி ஏனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இந்த தான தானன தான தானன தான தானன தானனா. இந்த பாட்டில் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க, சமணர்களுடைய கொள்கைகள், அவர்கள் செய்கின்ற வாதங்களை பற்றியெல்லாம் பேசுகிறார் இதில். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நான் இழைச்சவன் இல்லை அப்படிங்கிறார். அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அச்சமா, அச்சமான அச்சமாக அப்படின்னு அர்த்தம். அத்தகு பொருள் அதனால் அத்தகு பொருள், பொருள் அப்படின்னாக்க வஸ்து அப்படின்னு சம்ஸ்கிருத்தில் வார்த்தை. அத்தகு பொருள் அப்படிப்பட்ட பொருள், அத்தகு பொருள் அப்படிப்பட்ட ஒரு வஸ்து உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு. சமணர்களுடைய கொள்கைகளை பற்றி பேசுகிறார். சமணர்களுடைய கொள்கைகள் அதில் ரொம்ப பிரதானமான கொள்கைங்கிறது அஸ்தி நாஸ்தி அப்படின்னு பேர். அஸ்தினாக்க உண்டு இருக்கின்றது, நாஸ்தி அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நமக்கு அஸ்தி அப்படின்னாக்கா பொதுவாக தமிழில் இருக்கிற ஆளுக்கு அஸ்தி அப்படின்னா செத்து போனதுக்கப்புறம் எரிச்சதுக்கப்புறம் இருக்கிற எலும்பு சாம்பல் தான் அஸ்தின்னு சொல்லி பழக்கம். அதுவும் அஸ்தி தான், ஆனால் அஸ்திங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் அடிப்படை அர்த்தம் இருக்கின்றது, இந்த இடத்துல எஞ்சி இருப்பதுன்னு அர்த்தம் அந்த இதில். ஆனால் இந்த இடத்துல இந்த பாட்டில் அத்தகு பொருள் அப்படிப்பட்ட ஒரு வஸ்து, அது என்னது, கடவுள் அப்படிங்கிற ஒரு வஸ்து. கடவுள் அப்படிங்கிறவர் இருக்காரா இல்லையா, இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம், கடவுள் இல்லைன்னு மறுக்கிறது ஒரு பக்கம். அது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பார்க்குறோம். பலரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இந்த ஜெயின மதத்தில் அவர்களுடைய கொள்கையே அஸ்தி நாஸ்தி அப்படின்னு. அதனால் சம்பந்தன் இந்த பாட்டில் சொல்கிறார், அவர்களுடைய கொள்கைகளை குறிப்பிடுறாரு இதில், சமணர்களுடைய கொள்கைகளை. அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அப்படின்னு சொல்லி ஒழுகுகின்றவர்கள். நிற்கிறதுனாக்க ஸ்டாண்டிங்னு அர்த்தம் இல்லை, தொடர்ந்து கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள், தொடர்ந்து செய்யறதுக்கு நின்றல் நிற்கிறதுன்னு பேர். நம்ம திருக்குறளில் படிச்சிருக்கோம் இல்லையா, கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. ஸ்கூலில் படிச்சுட்டு அப்புறம் வந்து தெருவில் நிற்கணும்னு இல்லை, அதன்படி ஒழுகுதல். அதனால் நிற்கிறது அப்படின்னா ஒரு விஷயத்தை கொள்கையை கடைபிடித்து அதன்படி நடக்கிறது. அதனால் அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர்க்கு அப்படி அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிற கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற சமணர்களுக்கு அச்சமா, அவர்களுக்கு அச்சம் உண்டாகும்படி. ஒத்து ஒவ்வாமை மொழிந்து வாதில் அழிந்து அப்படிங்கிறது, இது சமணர்களுக்கு என்ன ஆக போகிறதுன்னு இங்கே முன்னாடி சொல்கிறார். ஒத்து ஒவ்வாமை மொழிந்து, ஒத்து ஒவ்வாமை, ஒத்துனாக்க அக்ரியபிள், ஒவ்வாமைனா டிஸ்அக்ரியபிள் இல்லையா. இப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசுகிறோம் அப்படிங்கிறோமே, அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரணாக பேசுவது தான் ஒத்து ஒவ்வாமை மொழிந்து அப்படிங்கிறாரு. கடவுள் இருக்காரா இல்லையானா, இருக்கார் அப்படிங்கிறது அது ஒத்து பேசுறது, இல்லைன்னு அப்படிங்கிறது அதை ஏற்றுக்காமல் மறுத்து பேசுறது, அதான் ஒத்து ஒவ்வாமை. அஸ்தி நாஸ்தின்னு அவர்கள் ஒத்தும் ஒவ்வாமையுமாக மொழிகிறார்கள். அதான் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட விஷயங்களை தங்களுடைய கொள்கைகளாக சொல்லிக்கிறார். ஒத்து ஒவ்வாமை மொழிந்து சொல்லி வாதில் அழிந்து என் கூட செய்ய போற வாதத்துல அவர்கள் தோல்வி அடைய போகிறார்கள். அப்படி வாதில் அழிந்து போறவர்கள் இந்த சமணர்கள். அவர்கள் எப்படி என் வாதில் அழிய போறார் அப்படிங்கிறதுக்கு அது சொல்றார். எழுந்த கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து அப்படிங்கிறார். என்னோட நாவிலிருந்து எழுகின்ற கவி, கவினா பாட்டு இல்லையா, கவிதைன்னு இந்த காலத்தில் சொல்றோமே, சம்ஸ்கிருத வார்த்தை எது கவி அப்படின்னா பாட்டு. மகாகவி காளிதாசர் அப்படிங்கிற நம்ம கவிங்கிறது பாட்டுக்கும் கவியுமா, கவிஞருக்கும் கவி அப்படிம்ப. அதனால என்னுடைய நாக்கிலேருந்து எழுகின்ற இந்த பதிகம் அப்படிங்கிற இந்த பாடல் இருக்கு, இந்த பதிக பாடல் அப்படிங்கிற பெயருடைய சத்திரத்தின் மடிந்து ஒடிந்து. சத்திரம் அப்படின்னாக்க நமக்கு தமிழ்ல இப்பெல்லாம் சத்திரம் அப்படின்னாக்க கல்யாண மண்டபம் இல்லைனாக்க அன்னதானம் போடுற இடம் அப்படிங்கிற அளவில் தான் நமக்கு சத்திரங்கிறது தெரியும். ஆனா இது சஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழாக்கும். சஸ்திரம் அப்படின்னாக்க ஆயுதத்துல ஒரு வகை, அதனால சஸ்திர சிகிச்சை அப்படிம்ப. ஆப்ரேஷன் இன்னைக்கு தமிழ்ல சொல்றோமே, டாக்டர் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணார் அப்படிங்கிறோமே, அந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிற அறுவை சிகிச்சைங்கிறோம் இல்லை ஆப்ரேஷன் அப்படிங்கிறோம், அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் சஸ்திர சிகிச்சை அப்படிம்ப. டாக்டர் வந்து கத்தியால் உடம்ப கீறி உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீக்கிறது. சஸ்திரம் அப்படின்னாக்க ஒரு வித ஆயுதம். அது என்னது, சம்ஸ்கிருதத்தில் ஆயுதங்களை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பான். அஸ்திரம்னு ஒன்று உண்டு, சஸ்திரம்னு ஒன்று உண்டு. அஸ்திரம் அப்படின்னாக்க நம்ம ஏவுகின்றது, கையை விட்டு வீசி எறிகிறது, அம்பு ஏவறோம் இல்லையா, இல்லைனா அப்படி இந்த ஈட்டியை எரியுவா, அது மாதிரி நம்ம எரியறது கையிலேருந்து அப்படி தூக்கி எறியறது, இல்லை ஒரு கணைய ஒரு ஆயுதத்துலேருந்து விடுறது, அது மாதிரி நம்மள்டேருந்து வீசி எறியறதுக்கு அஸ்திரம்னு பேர். சஸ்திரம்னா நம்ம கையிலேயே பிடிச்சின்னு இருக்கிறது, கதை வாள் இது மாதிரி நம்ம கையிலேயே பிடிச்சின்னு சண்டை போடுறது, அதுக்கு சஸ்திரம்னு பேர். அதான் இங்கே சொல்ற கவிப்பெயர் சஸ்திரம் அப்படிங்கிற இந்த பதிக பாடல் அப்படிங்கிற இந்த வாளால அவர்கள் அவர்கள் தோல்வி விட போகிறார்கள். இந்த சஸ்திரத்தினால அவர்கள்லாம் அடிபட்டு உழப்போறார், மடிந்து ஒடிந்து அப்படிங்கிறார். அப்படி மடிதல்னா அழிதல், ஒடிதல்னா டு பிரேக். அதனால இந்த வாளால அவர்கள் வெட்டுண்டு விழப்போகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். இன்னொரு அட்ரிபியூட் என்ன சொல்ல, சனங்கள் வெட்குற நக்கமே சித்திரருக்கு. ஜனங்கள்னா முன்னாடி பார்த்துருக்கோம், சனங்கள்னா ஜனங்கள், வெட்குறன்னா அவர்கள் நாணும்படியாக, நக்கமே நக்னம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழாக்கம் நக்கம், நக்கம் நக்க ஆடை இல்லாமல் போறது. சமணர்கள் அதை பத்தி பார்த்துருக்கோம், சமணத்துறவிகள் அவர்களுடைய கொள்கையின்படி திகம்பரர்கள் அப்படிங்கிற அந்த கூட்டம், அவர்கள் சன்னியாசிகள் ஆடை இல்லாமல் தான் போவா. அப்படி நல்ல மக்கள்லாம் நாணும்படியாக ஆடை இல்லாமல் திரிகின்ற சித்திரருக்கு, சித்திரம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. சித்திரம் அப்படின்னாக்க நமக்கு ஓவியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் அழகு அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அதனால இவர்கள் ஆடை இல்லாமல் திரிகிறதே அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்கள், தங்களுக்கு அழகு இல்லையா. சமணத்துறவிகள் தங்களுக்கு அழகு ஆடை இல்லாமல் இருப்பது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஜனங்கள் வெட்குற நக்கமே சித்திரருக்கு, அப்படி மக்கள்லாம் நாணும்படியாக ஆடை இல்லாமல் திரிகிற சமணர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது சித்திரம் அப்படின்னாக்க தந்திர பேச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதோட இன்னொரு அர்த்தம் சித்திரம்ங்கிறதுக்கு. அப்படியே எடுத்துக்கலாம், ஜனங்கள் வெட்கிற நக்கமா நிர்வாண ஆடை இல்லாம திரிஞ்சுண்டு தந்திர பேச்சு பேசுகின்ற அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இது நேரடி ஆடை இல்லாம அழகு, ஆடை இல்லாமே அழகு நடிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது நேரடியா பொறுத்திருந்து எனக்கு தோணித்து. இப்படிப்பட்ட அந்த சமணர்களுக்கு எளியேன் அலேன், நான் எவ்விதத்திலையும் வலிமை குன்றியவன் அல்லேன், கவலைப்படாத, அவர்களால் என்னை ஜெயிக்க முடியாது, அவர்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னாக்க திரு ஆலவாயரன் நிற்கவே, திரு ஆலவாய் சொக்கநாத பெருமான் என் உள்ளத்தில் வீட்டில் இருக்கின்றான், அவன் எனக்கு துணையாக நிற்கின்றான். அதனால இந்த இப்படிப்பட்ட கொள்கைகளையும் தன்மைகளையும் உடைய சமணர்களுக்கு நான் இழைச்சவன் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது. அவர்கள் என்னுடைய பதிக பாடல்கிற வாளால் வெட்டுண்டு வாதில் அழிய போகிறார்கள், கவலைப்படாத அப்படிங்கிறத அந்த மூணாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டு, சந்து சேனனும் இந்து சேனனும் தரும சேனனும் கருமை சேர், கந்து சேனனும் கனக சேனனும் முதலதாகிய பெயர்களா, மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா, அந்தகர்க்கு எளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இதுல நமக்கு ரெண்டு விஷயங்கள் இதுல சொல்றார் அவர். ஒன்னு, அந்த காலத்துல இருந்த சமண துறவிகள் சமண குருமார்களுடைய பட்ட பெயர்கள்லாம் சொல்றார். ரெண்டாவது, அவர்களுக்கு சம்ஸ்கிருதத்தோட பயனும் தெரியல, தமிழோட பயனும் தெரியல அவர்களுக்கு அப்படிங்கிறார். என்னன்னு பார்ப்போம். நம்ம சந்து சேனனும் இந்து சேனனும் தரும சேனனும் கந்து சேனனும் கனக சேனனும் இதெல்லாம் அந்த காலத்து சமண குருமார்கள் வச்சுக்கிற பெயர்கள். நமக்கு திருநாவுக்கரசர் வரலாற்றை பற்றி நம்ம அவரோட பதியங்களை சிலதில் பார்த்தப்போ பார்த்துருக்கோம். அவர் சைவராக பிறந்து இளமையில் சமணராக மாறி போனவர், சமண துறவியாக போனவர். அவர் அவர் சமண மதத்தில் இருந்தப்போ திருநாவுக்கரசருக்கு என்ன பேர் இருந்தது, யாருக்கா ஞாபகம் இருக்கா? தர்மசேனர். கரெக்ட். அதான் இது மாதிரி தர்மசேனருங்கிறது அந்த சமண துறவிகளில் பட்ட பெயர், அவர்களுக்கு கொடுக்குற ஒரு பெயர், இல்லைன்னா ஒரு பதவி இல்லையா. இப்போ நம்ம சைவ மடங்கள்னு உண்டு, இது மாதிரி அது அந்த சமண சமயத்தில் இருக்கிற ஒரு படிநிலைகள், பதவிகள், மடங்களில் இருக்கிற பதவிகள், அவருடைய பட்ட பெயர்கள் அப்படிலாம் இருக்கலாம். சம்பந்தர் அந்த காலத்தில் இந்த பெயர்கள்லாம் நமக்கு பட்டியல் போட்டு காட்டுறார். இந்த சேனன் அப்படிங்கிறது ஒரு தலைமை பதவியை காட்டுறது. இன்னைக்கு நம்ம இதில் பார்க்கலாம், இது மாதிரி பௌத்தத்துலேயும் இருக்கும். இந்த ஸ்ரீலங்காவில் சில பேர்லாம் பார்த்தா சேனான்னு முடிஞ்சிருக்கும். அது மாதிரி அந்த வடமொழியோட எஃபெக்ட் இது. அதில் பெயர்கள், பட்ட பெயர்கள், சந்து சேனா, இந்து சேனா, தர்ம சேனா அப்படின்லாம் பேர் வச்சுருப்பாவா. அதாங்க சொல்கிறார், சந்து சேனன், இந்து சேனன், தர்ம சேனன், கந்து சேனன், கனக சேனன் அப்படின்லாம் அவர்கள் பேர் வச்சு கொண்டு இருப்பார்கள் சமண துறவிகள்லாம். அதை இங்கே சொல்கிறார். கருமை சேர் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் இது. அது அந்த அடுத்த கருமை சேர் கந்து சேனன்ங்கிறது. கருமை சேர்னாக்க கருமை அப்படின்னா டார்க்னஸ், பிளாக் இல்லைன்னா பிளாக்னஸ் இல்லைன்னா டார்க்னஸ். அது கருமை சேர் கந்து சேனன்னா அவர்கள் முன்னாடி பார்த்துருக்கோம், அவர்களுக்கு காரமணர்னு சொல்லியிருக்கார் சம்பந்தர். பெரிய பிராணி சொல்லியிருக்கார் சேக்கடாரம் காரமணர் அப்படின்னு. காரணம் என்ன, அவர்கள் குளிப்பது கிடையாது, அதனால உடம்புல அழுக்கு இருக்கும், மனசில் அழுக்கு இருக்கு, அதனால அவர்கள் அழுக்கு இருக்கிறதுனால கருமையா இருக்கு. வெண்மைங்கிறது தூய்மை, அழுக்குங்கிறது கருமை. அதனால அந்த கருமைனா அழுக்கு உடையவர்கள். அழுக்கு சேர்கின்ற கந்துசேனன், கனகசேனன் முதலதாகிய பெயர் கொலா. இந்த பெயர் கொலா அப்படின்னாக்க தமிழ் செய்யுள்ள இந்த கொலா அப்படின்னாக்க அந்த மாதிரி ஆள முடிகிற வெர்புக்கு அது நெகேஷனாக இருக்காது, அது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். கொண்டு அப்படின்னு முதலாகிய பெயர் கொண்டு அப்படின்னு பொருள் கொள்ளணும். புரியுது இல்லையா? பெயர் கொண்டு முதலதாகிய பெயர் கொலான்னா அப்படி முதலதாகிய இப்படி இந்த மாதிரி கந்து சந்து சேனன், இந்து சேனன், தர்மசேனன், கந்து சேனன், கனகசேனன் இப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் வைத்து கொண்டு அப்படின்னு முதல் ரெண்டு வரி அந்த சமணர்களுடைய பெயர்கள்லாம் சொல்ற, இப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வச்சுக்கோ அவர்கள். அப்படிப்பட்ட சமணர்கள் மந்தி போல் திரிந்து ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்க்கு எளிய நலையின் திரு ஆலவாயர்னு இருக்குது. அந்த முதல் இதுல பெயர்கள், அப்புறம் அவர்களுடைய செயலை சொல்ற. முதல் ரெண்டு அடியில் அவர்களுடைய பெயர், அடுத்த ரெண்டு அடியில் அவர்களுடைய செயல். மந்தி போல் திரிந்து, மந்தினா நமக்கு தெரியும், பலரும் தமிழ்ல படிச்சிருப்பள், மந்தினா குரங்கு. இவர்கள் குரங்கு, குரங்கு எப்படி தெரியும், ஒன்று ரெண்டாக தெரியாது, பார்த்தா நம்ம பார்த்துருப்போம். குரங்குகள் ஒரு கூட்டமாக வரும், நாலு குரங்கு, அஞ்சு குரங்கு, எட்டு குரங்கு, பத்து குரங்கு, அப்படி கூட்டம் கூட்டமாக தான் போகும் குரங்குகள். தனியாக ஒன்றுன்னா தனியாக போகாது பொதுவாக. அதனால் மந்தி போல் தெரிந்து, குரங்குகள் மாதிரி தெரிந்து கொண்டு. குரங்குகள் மாதிரி ஏன் தெரிகிறார்கள், அது கூட்டம் கூட்டமாக தெரியும்னு ஒரு காரணம். ரெண்டாவது, அது நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு குழந்தை கையில் ஒரு வாழைப்பழம் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு குழந்தை கையில வாழைப்பழத்தை பறிச்சுட்டு ஓடி போயிடும். அது மாதிரி அது குரங்கு என்ன செய்யும் சொல்ல முடியாது, ஒரு இடத்துல நிலையில் இருக்காது, நிலையில் நிற்காது. இந்த கலையில் இருக்கும், அந்த கலைக்கு தாவும், அந்த கலையில் இருக்கும், இந்த கலைக்கு தாவும், இப்படி நிலையற்ற செயல்களை செய்து கொண்டு இருக்கும், திரிஞ்சுட்டு இருக்கும் எல்லா இடத்துலையும். யாராவது வாய்ப்பு கிடைச்சா நம்ம பொருளை கவர்ந்து ஓடி போயிடும் அதுக்கு ஒண்ணுங்கிற பொருளை. அப்படிப்பட்ட செயல்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த சமணர்கள் அப்படிங்கிற காரணத்தினால மந்தி போல் திரிந்து அப்படின்னு இந்த இடத்துல அவர் சொல்ற, அவர்களை அப்படி ஓமையை சொல்ற. இந்த சமணர்கள் மந்திகள், குரங்குகள் போல திரிந்து கொண்டு ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர். ஆரியம் அப்படின்னாக்க சம்ஸ்கிருதம், செந்தமிழ் அப்படின்னா தமிழ். ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அப்படின்னா இந்த ஆரிய வடமொழிக்கும் செந்தமிழுக்கும் என்ன பயனோ அந்த பயனை அறிந்து கொள்ளாத, அறிய மாட்டாத அந்தகர். அந்தகர்னாக்க அதுவும் சம்ஸ்கிருத வார்த்தை குருடன் அப்படின்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருதத்தோட பயனையும் இவர்களை அறிய மாட்டார்கள், தமிழோட பயனையும் அறிய மாட்டார்கள், இப்படிப்பட்ட குருடர்கள் இந்த சமணர்கள் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்தகருக்கு, அப்படிப்பட்ட குருடர்களுக்கு எளியே நலேன் நான் இழைச்சவன் இல்லை, திரு ஆலவாயர் நிற்கவே, ஏன்னா சொக்கநாத பெருமான் எனக்கு துணை நிற்கிறான், அதனால கவலைப்படாத. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஐந்தாம் பாடல், கூட்டினார் கிளியின் விருத்தம் உரைத்ததோர் ஒலியின் தொழில், பாட்டு மெய் சொல்லி பக்கமே சொல்லும் எக்கர் தங்களை, பல்லறம் காட்டியே வரும் ஆடலாம் கவர் கையறை, கசிவு ஒன்றிலா சேட்டை கற்கு எளியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இந்த பதிகம் முழுக்க அந்த காலத்தில் இருந்த சமணர்களுடைய பெயர்கள், பழக்க வழக்கங்கள், கொள்கைகள் எல்லாத்தையும் பட்டியலிடுறார் ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு விதமாக. இந்த கூட்டினார் கிளியின் விருத்தம் அப்படிங்கிறதா, கிளி விருத்தம் அப்படின்னு ஒரு சமண நூல், எப்படி நம்ம பஞ்சதந்திர கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் பஞ்சதந்திர கதைகள் படிச்சிருக்கோம். அதில் நமக்கு ஒரு கிளி வந்து ஒரு புலி வந்து ஒரு இது சொல்லும், ஒரு செயல் புலி பேசிக்கும், எலி பேசும், நண்டு பேசும், பாம்பு பேசும், எல்லாம் பேசும் இல்லையா. அது மாதிரி அந்த சமணர்கள் தங்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக அப்படி கிளி விருத்தம், எலி விருத்தம் அப்படின்லாம் கதைகள்லாம் எழுதியிருக்க அந்த காலத்தில். அதை இங்கே அவர் குறிப்பிட்டு சொல்றார். சம்பந்தர் கூட்டினார் கிளியின் விருத்தம் அப்படின்னா கூட்டு, கூட்டினார் கிளினா கூட்டில் இருக்கின்ற கிளின்னு அர்த்தம். கூடுனா கிளி கூடு, கூண்டு இருக்கு இல்லையா, அப்படி இந்த கூண்டுல இல்லை கூடு, கூட்டில் இருக்கிற கிளி, அப்படி கூட்டில் கூண்டில் இருக்கிற கிளியின் விருத்தம் அப்படின்னாக்க அந்த கிளி சொல்ற மாதிரி கதைகள்லாம் புனைஞ்சிருக்கிறார்கள் அவர்கள். இந்த கிளி விருத்தம் அப்படின்னு அப்படி கூட்டினார் கிளியின் விருத்தம் உரைத்து இல்லையா. இந்த ஒலியின் தொழில் அப்படின்னு இருக்கு, சில இடங்களில் எலியின் தொழில்னு படிக்கிறேன், அது பாடபேதம் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தா என்ன, அவர் சொல்ல வர்ற கருத்து அந்த கிளி விருத்தம் போன்ற கதைகளெல்லாம் புனைந்து அந்த ஒலியின் தொழிற்பாட்டு மெய் சொல்லி, இப்படி கிளி இது சொல்லித்து, எலி அதை சொல்லித்து, இப்படின்லாம் இந்த பாடல்கள் கதைகள்லாம் புனைந்து அதில் அதெல்லாம் அதன் மூலமாக தங்களுடைய கொள்கைகளெல்லாம் பரப்பி அந்த மெய் சொல்லினா அந்த மாதிரி அதில் இருக்கிற உண்மைகள்லாம் அது அதெல்லாம் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு பக்கமே சொல்லும். பக்கம்னாக்க ஓரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி அவர்கள் ஓரமாக நடப்பார்கள் அப்படிங்கிறது, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஓரமாக நடக்கிறதுன்னு இருக்கு. இல்லைனாக்க பக்ஷம் அப்படின்னா கூட்டம்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை பக்ஷம் அப்படிங்கிறது. அதை பற்றி நம்ம பார்த்துருக்க முன்னாடி சொல்லிருக்கேன் நினைக்கிறேன், பக்கமே சொல்லுங்கிறது பக்கமாக அப்படின்னு. அப்படி ஒரு கூட்டமாக, கூட்டமாக போகிற, ஓரமாக போகிற, நடுவில் செல்லாமல் ஓரமாக போகிற அப்படின்னு எடுத்துக்கலாம். நடுவில் செல்றதுனாக்க பாரபட்சம் எல்லாம் நடக்கிறது, ஆனால் ஓரமாக போகிறதுனாக்க நேர்வழியில் போகாமல் வஞ்சனை செய்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கலாம், ஓரம் சொல்லுதல் அப்படிங்கிறோமே. அதனால் பக்கமே சொல்லும் எக்கர், அப்படி போகின்ற எக்கர் அப்படின்னா வஞ்சகர்கள், ஏமாத்து பேர் வழிகள் அப்படின்னு அர்த்தம். அப்படி போகிற எக்கர் தங்களை, அப்படிப்பட்ட எக்கர்களை பல் அறம் காட்டியே, அறம்னா தர்மம், பல் அறம்னா பலவிதமான தர்மங்கள், இப்படி அப்படி அப்படி இப்படின்லாம் பலவிதமான தர்மங்கள் எல்லாம் பற்றி பேசி பல் அறம் காட்டியே வரும் மாடலாம் கவர் கையறை. மாடு அப்படின்னாக்க செல்வம் அப்படின்னு பொருள். இது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தேவாரத்தில் மாடு அப்படின்னு வந்தாக்க சைடு நியர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், இல்லைனாக்க செல்வம்னு அர்த்தம். பெரும்பாலும் செல்வம்ங்கிற அர்த்தத்தில் தான் தேவாரத்தில் வரும் மாடுங்கிற வார்த்தை. இதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். மாடுனாக்க சைடு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு, நியர் ஆர் சைடுன்னு, தலை மாட்டில் கால் மாட்டில் எல்லாம் பேசுகிறோமே அது ஒரு மாடு. இன்னொரு மாடு செல்வம், பசு மாடு, காள மாடு அப்படின்னு இந்த கேட்டில் அப்படிங்கிற அர்த்தத்தில் தேவாரத்தில் மாடுங்கிற வார்த்தை வராது. பல் அறம் காட்டியே பலவிதமான தர்மங்களை பற்றி பேசி வரும் மாடலாம் கவர் கையறை. தங்கிட்ட கிடைச்ச பொருளெல்லாம் சுருட்டிக்கிறதுல ஒன்னாம் நம்பர் இவர்கள் அப்படிங்கிறார். வரும் மாடலாம், வருகின்ற செல்வத்தை எல்லாம் கவருகின்ற கையர், கையர்னா ரொம்ப மோசமான பேர் வழிகள், மட்டமானவர்கள், கீழோர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால இவர்கள் பேச்சில் ரொம்ப தர்மசிரேஷ்டர்கள் மாதிரி பேசுவார்கள், ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அடுத்த வந்தால மிளகா அரைச்சி பணத்தை பிடிங்கிக்குவான் அப்படின்னு சொல்றாரு. இதில் பல்லறம் காட்டியே வரும் மாடலாம் கவர் கையறை, அப்படிப்பட்ட கீழோர்களை கசிவு ஒன்றிலா சேட்டைகள். கசிவு அப்படின்னாக்க இரக்கம், கசிவு ஒன்றிலா சேட்டைகள்ங்கிறார். இந்த இரக்கம்னாக்க ரெண்டு கசிவுங்கிறது ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம். பக்தியினால உள்ளம் உருகிறது, உள்ளம் கசிந்தார் அப்படின்ல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறோமே, அப்படி பக்தியில உள்ளம் நெகிழ்ந்து அது ஒரு கசிவு. இன்னொரு கசிவு இரக்கம். இதுகளுக்கு இந்த ரெண்டும் கிடையாது, பக்தியும் கிடையாது இரக்கமும் கிடையாதுங்கிறது. கசிவு ஒன்று இல்லா சேட்டைகள். இந்த சேட்டைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு உரையில ஜேஷ்டா அப்படின்னு சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழ் இது சேட்டை. ஜேஷ்டா அப்படின்னா மூதேவின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு உரை கொடுக்குறா. அப்படி கொள்ளலாம் இல்லையா, நம்ம ஒருத்தர் திட்டுறப்போ மூதேவின்னு திட்டுறது உண்டு. அதனால இங்க அவர் வந்து இந்த சமணர்கள் மூதேவிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு உரையில கொடுக்குறா சில உரையில. அது எனக்கு என்ன அது சம்பந்தர் அப்படிலாம் மூதேவின்னு ஒருத்தர் போய் அப்படி சொல்லிருப்பார் இந்த மாதிரி கான்டெக்ட்ல எனக்கு தோணல. எனக்கு என்ன தோணிதுன்னா சேட்டைனாக்க தமிழ்ல சேட்டை பண்றான் அப்படிங்கிறோமே, குறும்பு பண்றது, அவர் அவனோட சேட்டை தாங்கல அப்படிங்கிறோமே, மிஸ்ஷீஃப் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த இடத்துல இவர்களை துஷ்டர்கள், குறும்பு பண்றவர்கள், அடுத்தவர்களுக்கு இது மாதிரி விஷமம் பண்ணி கெடுதல் பண்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி துஷ்டர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்றாருன்னு எனக்கு தோணித்து. அப்படி கசிவு ஒன்றிலா சேட்டை கற்கு, அப்படிப்பட்ட துஷ்டர்களுக்கு எளியே நலையன், நான் இழைச்சவன் இல்லை, திரு ஆலவாயிரம் நிற்கவேன், சிவருமான் என் உள்ளத்தில் இருக்கான், எனக்கு துணையாக நிற்கிறான். இந்த பாட்டில் ரெண்டு இடத்துல வருது, எக்கர் தங்களை கையறை அப்படின்னு ரெண்டு இடத்துல வருது. ஆனால் அந்த ரெண்டு இடத்துலயும் அது வந்து எக்கருக்கு எக்கர் தங்களுக்கு கையர்களுக்கு அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். கூட்டினார்களின் விருத்தம் உரைத்ததோர் ஒலியின் தொழில் பாட்டு மெய் சொல்லி பக்கமே சொல்லும் எக்கர் தங்களுக்கு, பல்லரம் காட்டிய ஒரு மாடலாம் கவர் கையருக்கு, கசிவு ஒன்றிலா சேட்டைகட்கு எளிய நலேன் திரு ஆலவாயரன் இருக்குது. நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறப்ப அப்படி புரிஞ்சுக்கணும். இதுக்கு இலக்கணத்தில் உருபு மயக்கம் அப்படின்பா, எக்கர் தங்களுக்கு அப்படின்னு வரணும், ஆனால் இவர் சம்பந்தர் எக்கர் தங்களை அப்படின்னு பாடியிருக்கார். அதே மாதிரி கையர்களுக்கு அப்படின்னு வரணும், ஆனால் அவர் கையறை அப்படின்னு பாட்டிருக்கார். இந்த கூ அப்படிங்கிறது நாலாம் வேற்றுமை உறுப்பு, ஐ அப்படிங்கிறது ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு. இப்படி நாலாம் வேற்றுமை உறுப்பு ஒரு இடத்துல ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு பயன்படுத்தியிருக்கார் சம்பந்தர். செய்யுள்களில் சில சமயம் அது மாதிரி வரும், அதுக்கு உறுப்பு மயக்கம் அப்படின்னு விளக்கம் கொடுப்பேன். நம்ம பொருள் புரிஞ்சுக்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கணும். இதான் இந்த அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாட்டுக்கு போவோம். கனக நந்தியும் புட்ப நந்தியும் பவன நந்தியும் குமணமா, சுனக நந்தியும் குனக நந்தியும் திவண நந்தியும் மொழிகொளா, அனக நந்தியர் மது ஒழிந்து அவமே தவம் புரிவோமெனும், சினகருக்கு எளிய நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இப்போ நம்ம ஒரு நாலாம் பாட்டில் பார்த்தோம் இல்லையா, சந்துசேனன் இந்துசேனன் தர்மசேனன் கந்துசேனன் கனகசேனன் அப்படின்லாம். அது மாதிரி இந்த ஆறாம் பாட்டில் அவர் இன்னொரு அவருடைய பட்ட பெயர்கள்லாம் அவர் பட்டியலிடுற பெயர்கள்லாம், இந்த சேனன் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அவருடைய பேரில், அதை வச்சு அவர் சந்துசேனன் இந்துசேனன் வச்சு நந்தி அப்படிங்கிறது இன்னொரு டைட்டில் அவ வச்சுக்கிறது. அதனால கனக நந்தி புட்ப நந்தி பவன நந்தி சுனக நந்தி குனக நந்தி திவண நந்தி இப்படின்லாம் அந்த சமண துறவிகள் பேர் வச்சுக்குவார். அதனால அந்த அந்த பேரெல்லாம் ஒரு இந்த பாட்டில் சொல்கிறார். கனக நந்தியும் புட்ப நந்தியும் பவன நந்தியும் குமண மா சுனக நந்தியும் குனக நந்தியும் திவண நந்தியும் அப்படின்னு இப்படிப்பட்ட பெயர்களெல்லாம் அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற சமணர்களுக்கு மொழிகொளா அனக நந்தியர், மொழிகொளான்னாக்க மொழி கொண்டு அப்படின்னு, கொளான்னா கொண்டுன்னு வச்சுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி மொழி கொண்டுன்னா இப்படிப்பட்ட சொற்களை கொண்டு பெயர்களாக கொண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெயர்கள் வச்சுக்கொண்டு அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொன்று பொருள் மொழிகொளா அனக நந்தியர். இப்படி நம்ம தர்ம சாஸ்திரங்கள் வேதங்களில் சொல்லப்படுகின்ற வேத வாக்கியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெயினம் பௌத்தம் எல்லாம் வேதங்களுக்கு புறம்பா எழுந்தது, வேதங்களை மறுத்து எழுந்த மதங்கள் இதெல்லாம், வேதங்களை புறக்கணித்து வேதங்களை ஒதுக்கி அதில் சொல்கின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் ஜெயினமும் சம் பௌத்தமும். அதனால மொழி கொள்ளா அப்படின்னாக்க இந்த வேத மொழிகளை ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு எடுத்துக்கலாம் நேரடியாக. இல்லைனாக்க அந்த நாலாம் பாட்டில் வந்த மாதிரி முதலாவதாகிய பெயர் கொலா அப்படின்னு சொன்னார், இப்படிப்பட்ட பெயர்களை கொண்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே இப்படிப்பட்ட சொற்களை பெயர்களாக கொண்டு இப்படிப்பட்ட பெயர்களை கொண்டுன்னு பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோணித்து. உரையில் வேத மொழியை ஏற்றுக்கொள்ளாதன்னு தான் கொடுக்குறா, ஆனால் எனக்கு தோணுது நாலாம் பாட்டு மாதிரி இங்கேயும் இப்படிப்பட்ட பெயர்களை வைத்து கொண்டு அப்படின்னு கொள்ளலாம். அதனால் ரெண்டு விதமாக பொருள் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அளவில். இப்படிப்பட்ட அனக நந்தியர், இந்த அனக நந்தியர் அப்படிங்கிறது என்னன்னு யோசிச்சிருந்தேன். அநேக நந்தியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அனக நந்தியர்னு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணித்தனுக்கு. ஏன்னா தமிழில் எதுகைக்காக சில இடங்களில் சொல் கொஞ்சம் திரிஞ்சு வரும். அநேக நந்தியருங்கிறது இந்த இடத்துல அனக நந்தியர், ஏன்னா கனக சுனக அப்படின்னு வரப்ப எதுகைக்கு அனகன் வந்தால் சரியா இருக்கும்னு அவர் அனக நந்தியர்னு அவர் பாடிருக்கலாம் சம்பந்தர். அது ஒரு பாசிபிலிட்டி அனக நந்தியருங்கிற ஃப்ரேஸுக்கு. அநேக நந்தியர் அப்படிங்கிறது அனக நந்தியர்னு வந்திருக்குன்னு. ஆனால் நான் சம்ஸ்கிருத திருஷ்டின்னு போய் இதுக்காக தேடி பார்த்தேன், இதுக்கு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது சம்ஸ்கிருத அர்த்தம் இருக்குமோ அப்படின்னு. அதில் அனக்க அப்படின்னாக்க அற்பமான அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அனக்க அப்படின்னா அற்பமான இழிந்த அப்படின்னு. அப்போ இந்த அனக நந்தியர்னா இந்த மாதிரி கையர்னு முன்னாடி பாட்டில் பார்த்தாலே அஞ்சாம் பாட்டில் மாடலாம் கவர் கையர் இப்படிப்பட்ட மோசமான இழிந்தவர்களுக்குன்னு, அதே மாதிரி இந்த இடத்துல அனக நந்தியர்னா இப்படிப்பட்ட அற்பமான நந்தியர்களுக்கு, இப்படிப்பட்ட இழிந்த நந்தியர்களுக்கு அப்படின்னு சம்ஸ்கிருத அனக அப்படிங்கிற வார்த்தையில சம்ஸ்கிருத அர்த்தத்தை எடுத்துன்னு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதுவும் அவங்க பொருந்தும், அதுக்காக சொல்கிறேன். அதனால் இது அநேக நந்தியர்னு எடுத்துக்கலாம், இல்லை சம்ஸ்கிருதத்தை வச்சு அற்பமான நந்திகள் மட்டமான நந்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அனக நந்தியருக்கு அவர் மற்ற இன்னொரு குணம் என்ன, மது ஒழிந்து அவமே தவம் புரிவோம் எனும் சினகருக்கு. ஆனால் மது அப்படிங்கிறது இந்த இடத்துல இனிமை அப்படிங்கிற அர்த்தம். மது அப்படின்னாக்க பூவில் இருப்பது மது, பூவில் தேன் இருக்கு இல்லையா அந்த மது, அதுக்கு மதுன்னு தான் பேர் சம்ஸ்கிருதத்தில். அப்படி மதுனா இனிமை மதுரம் அதில் தான் வருது. அதனால் மது ஒழிந்துனா இனிமை ஒழிந்து, இனியவற்றையெல்லாம் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் ஒழிந்து. சமணர்கள் அவருடைய தவ வாழ்க்கையை பார்த்தா நமக்கு தெரியும், தங்களை தாங்களே வருத்தி கொள்வார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, அவருடைய கொள்கை என்னன்னா, இந்த வினைகள்லாம் இருக்கு, வினைகள்லாம் அனுபவிச்சு தான் தீத்தாகணும். இந்த வினைகள்னால பிறவிகள்லாம் வர்றது. நம்ம வினைகளை எப்படி தீர்க்கணும், நம்ம துன்பத்தை அனுபவிச்சா வினைகள் தீரும், அதனால நமக்கு நாமே துன்பத்தை உண்டாக்கிக்குவோம் அப்படின்னு அவர்கள் தங்களுக்கு தாங்களே துன்பங்களை உண்டாக்கி கொள்வார்கள். இந்த தலைமையை பறிக்கிறதெல்லாம் அப்படிப்பட்டது தான். அதை பத்தி முன்னாடி பேசியிருக்கோம், தங்களோட தலைமையை இப்படி நாலு நாலு மயிரா பிடிச்சி பிடிங்க பிடிங்க எடுப்பார் தலைமையிறலாம். அப்படி தலைமையை பறிக்கிறது ரொம்ப வலி கொடுக்கும். இப்படிப்பட்ட வலி கொடுக்கிற விஷயங்கள்லாம் தாங்களே வேணும்ட்டு பண்ணிக்குவா. எதனாலன்னா, இப்படிலாம் பண்ணா நம்மளுடைய வினைகள்லாம் தீந்து போயிடும் அப்படிங்கிறது அவளுடைய நம்பிக்கை. அதனால மது ஒழிந்து, ஆனால் இனிமையா இன்பமான வாழ்க்கையெல்லாம் இன்பம் இன்பத்தையெல்லாம் வெறுத்து இன்பத்தையெல்லாம் நீக்கி அவமே தவம் புரிவோம் எனும். அவமே தவம்னாக்க அவம்னா பயனற்றது வீணாக, தவம் புரிவோம் தபஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொள்கையுடைய சினகருக்கு, சினகர்னாக்க ஜினக்கா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, ஜினா ஜினக்காலேருந்து வர்றது அப்படின்னா அதே ஜெயினர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஜெயினர்களுக்கு நான் எளியவன் அல்லேன், திரு ஆலவாயரன் நிற்கவே சிவருமான் எனக்கு துணை நிற்கிறான். அதனால இல்லை, அவர் என்ன சொல்றார், அவருடைய பெயர்கள்லாம் சொல்றார். இப்படிப்பட்ட பலவிதமான நந்தி நந்தி நந்தின்னு வர மாதிரி பலவிதமான பெயர்கள் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் வேத மொழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் அற்பமானவர்கள், அவர்கள் இனிமையை துறந்தவர்கள். வீணா தவம் புரியுவோம்னு சும்மா என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க, எது தவமோ அதை பண்ணாம தவம் புரியறேன்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கல்லாம். இப்படிப்பட்ட சமணர்களுக்கு நான் இழைத்தவன் அல்லேன், சிவருமான் எனக்கு துணை நிற்கிறான். அதான் நேரடியான பொருள். ஏழாம் பாட்டு, பந்தனம் அவை ஒன்றிலும் பரி ஒன்றிலும் என வாசக மந்தனம் பல பேசி மாசரு சீர்மையின்றிய நாயமே அந்தனம் மறு ஹந்தனம் அது புத்தனம் அது சித்தன சிந்தன கெளியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே. இப்படி சொன்னேன்னா உங்களுக்கு ஒண்ணும் புரிஞ்சிருக்காது, ஆனா பிரிச்சு சொல்லணும். பந்தனம் அவை ஒன்று இளம், பரிவு ஒன்று இளம் என வாசக மந்தனம் பல பேசி மாசு அரு சீர்மையின்றி அநாயமே அந்தனம் அருகந்தனம் அது புத்தனம் அது சித்தன சிந்தனருக்கு எளியேனாலே திரு ஆலவாயரன் நிற்கவே. இப்படி சொன்னாலும் புரியறது கஷ்டம்தான் இந்த பாட்டு. ஏன்னா இதில் அவர் சமணர்களுடைய பல விஷயங்களை சொல்றார். இதில் பந்தனம் அவை ஒன்று இளம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், பரிவு ஒன்று இளம் அப்படிங்கிறது இன்னொரு ஃப்ரேஸ் என இது ரெண்டு சமணர்கள் சொல்ற விஷயங்கள். என வாசக மந்தனம் பல பேசி மாசு அரு சீர்மையின்றி அநாயமே அந்தனம் அருகந்தனம் அது புத்தனம் அது சித்தன சிந்தனருக்கு எளிய நலேன் அப்படிங்கிறது. இப்போ சில வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை பார்ப்போம், நமக்கு ஓரளவு புரியும். பந்தனம் அவை ஒன்று இளம் அப்படின்னா, பந்தனம்னா பந்தங்கள், சம்ஸ்கிருத வார்த்தை இதெல்லாம். பந்தனம் அப்படின்னா கட்டு, அந்த ரெண்டு சுழி நா வரும் பந்தனம். இந்த இடத்துல சமணர்கள் பல விஷயங்களை நா போடுவா, முனிச்சுழி நா வரும் அவருடைய பாட்டில் மந்திரங்கள் எல்லாம். அதனால ஏன்னா அவர்கள் சம்ஸ்கிருத நேரடியாக பண்ணல, அவர் அப்புறம் பார்த்துருக்கோம் இல்லையா, பாகதத்தோடு இறைத்து உரைத்துன்னு முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்து ரெண்டாம் பாட்டில் பிராகிருதத்தை பேசுவாங்க, அந்த பிராகிருதத்தில் தெரிஞ்சு வரும் பல வார்த்தைகள். அதனால பந்தனம் அப்படின்னாக்க பந்தம், பந்தனம் அவை ஒன்று இளம், எங்களுக்கு பந்தங்கள்லாம் கிடையாது பற்றுகள்லாம் கிடையாது. இளம்னாக்க இல்லோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எங்களுக்கு பற்றுகள் எதுவும் கிடையாது. பரிவு ஒன்று இளம், பரிவு அப்படின்னாக்க நமக்கு ரெண்டு மூணு பொருள் உண்டு, வருத்தம்னு வச்சுக்கலாம் ஆசைன்னு வச்சுக்கலாம், ஆசை கிடையாது அப்படிங்கிற, எங்களுக்கு பந்தங்கள் கிடையாது ஆசைகளும் கிடையாது அப்படிங்கிற. அப்படியாக இப்படிலாம் அவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய கொள்கை பிரச்சாரத்தில், எங்களுக்கு பந்தங்கள் கிடையாது எங்களுக்கு ஆசைகள் கிடையாது அதெல்லாம் துறந்தவர்கள் நாங்கள் அப்படி இப்படிலாம். அதை பற்றி அவர் சொல்ற அந்த மாதிரி இப்படிலாம் சொல்லி என வாசக மந்தனம் பல பேசி, வாசக மந்தனம்னா மந்தன வாசகம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாசக மந்தனம் பல பேசினா மந்தனம்னாக்க ரகசியம், வாசகம்னா மொழி அவர் சொல்ற வார்த்தைகள். இப்படி வாசக மந்தனம் அப்படின்னா ரகசிய வார்த்தைகள், அவளுடைய மந்திர மொழி அவளுடைய மறைமொழி அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவள் இதெல்லாம் எங்களுடைய கோட்பாடுகள் அப்படிலாம் சொல்லி இப்படி ரகசிய வார்த்தைகள் பல பேசி மாசு அரு சீர்மையின்றி, சீர்மைனாக்க நல்ல குணம், மாசு அரு சீர்மையின்றி அப்படின்னா மாசுனா அழுக்கு குற்றம், மாசு அருனா குற்றமற்ற சீர்மை இல்லாமல். நம்ம பார்த்துருக்கோம் வெயிது தோழி பங்கன் பதிகத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, மாசரு திங்கள் கங்கைன்னு வருமே, மாசருனா குற்றமற்ற, அப்படி குற்றமற்ற சீர்மை அப்படின்னா அந்த குணம், அப்படிப்பட்ட அந்த குணம் இல்லாம அநாயமே, அநாயமே அப்படின்னாக்க அந்நியாயமாக அப்படின்னு அர்த்தம். நம்ம பேச்சில் வரோம் இல்லையா, அந்நியாயம் அப்படிங்கிறது அநியாயமான பேசுறோம் அந்த நீ போடுறோம். அங்க அவர் அநாயமேனு அந்த இவர் இந்த பாட்டில் சொல்றார். அநியாயமாக முறையில்லாமல் அநியாயமாக வாழ்ந்து கொண்டு அந்தணம் அருகந்தனம் அது புத்தனம் அது சித்தன அதெல்லாம் அவர்களுடைய சொல்ற மந்திரங்கள் அவர் சொல்ற கொள்கைகள்லாம். இது சமண மந்திரம் அது அந்தணம் அருகந்தனம் அப்படின்லாம். அந்தணம்னாக்க அந்தணம் அருகந்தனம்ங்கிறது அவருடைய மந்திர சொல்லு. அதெல்லாம் அது புத்தனம். அது புத்தனம்னா இதுதான் புத்தனுடைய தன்மை. அது சித்தனம் இது அது சித்தர்களுடைய தன்மை சித்தி பெற்றவர்களுடைய தன்மை அப்படின்னு அவர்களுடைய தங்களுடைய மத கோட்பாடுகள் எல்லாம் இப்படி சொல்லுவார்கள். அந்தனம் அருகந்தனம்னு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு இது புத்தனுடைய தன்மை இது சித்தி பெற்றவனுடைய தன்மை இது அப்படின்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டு இப்படிலாம் சொல்கின்ற சிந்தனருக்கு எளியே நலேன் அப்படிங்கிறார். இந்த சிந்தனர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதில் சிந்தனர்னாக்க நேரடியாக அகராஜிலோனையும் காணும். சி.கே. சுப்பிரமணிய முதலியார் சிந்தனர்னா சமணர் அப்படின்னு உரையில கொடுத்துட்டு போயிட்டார் அவரோட பெரிய புராண உரையில. இது ஏன் சிந்தனர்னா இவர் என்ன காரணத்தில் சொல்றார் அப்படின்னு நானும் மண்டை உடச்சின்னு பார்த்தேன். பொட்டன்ஷியல் எக்ஸ்பிளேஷன் எனக்கு என்ன தோணிதுனாக்க சிந்து அனர் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுண்டாக்க சிந்து அப்படின்னாக்க தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. சிந்து அப்படின்னாக்க பாட்டு சிந்து பாடுறது அப்படிங்கிற அது மாதிரி பாட்டு வகையில் ஒன்றுக்கு சிந்து பாட்டுன்னு அது இல்லை. தமிழில் சிந்து அப்படின்னாக்க இந்த பொயிட்ரியில் ஒவ்வொரு அடியோட நீளத்தை சொல்கிறப்போ குரல் அடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நடிலடி அப்படின்லாம் சொல்லுவேன். குரல் அப்படின்னா ஒரு அடிக்கு ரெண்டே ரெண்டு சீர் இருக்கும். சிந்தடி அப்படின்னா ஒரு அடிக்கு மூணு சீர் இருக்கும். அளவடினா அடிக்கு நாலு சீர் இருக்கும். நெடிலடினா அஞ்சு சீர் இருக்கும். கழி நடிலடினா ஆறு ஏழு எட்டு அப்படின்னு நிறைய சீர் இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஸோ குரல் சிந்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் தமிழில் அளவில் குறைஞ்சதுக்கு சொல்கிற வார்த்தை. குரலன் அப்படின்னாக்க டுவார்ஃப்னு அர்த்தம். அது மாதிரி சிந்தன் அப்படின்னாலும் ஒரு டுவார்ஃப் மாதிரி தான் அர்த்தம். உயரம் குறைச்சலாக இருக்கிறவர். அதனால இங்கே அனர் அனன் அப்படின்னாக்க ஒன் ஹூ பொசஸஸ் ஒன் ஹூ ஹேஸ் அப்படின்னு அர்த்தம். சிந்து அனர் அப்படின்னாக்க உயரம் குறைந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அறிவின் அறிவு குறைந்தவர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோணித்து இந்த இடத்துல. இப்படிலாம் சொல்கின்ற அறிவின் வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படிப்பட்ட சமணர்கள் அவர்களுக்கு எளிய நலேன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோன்றது சிந்தனர் அப்படிங்கிறதுக்கு. அதனால் இதில் என்ன சொல்கிறார் சமணர்கள் எங்களுக்கு பந்தங்கள்லாம் கிடையாது எங்களுக்கு ஆசைகள்லாம் கிடையாதுன்னு இப்படி வார்த்தைகளில் ஜாலம் பேசுவா. ஆனால் அவர்கள் குற்றமற்ற தன்மையில் ஒழுக மாட்டார்கள். அவர்கள் அநியாயம் பல அநியாயங்கள் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்தணம் அருகந்தனம் அப்படின்னு மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணுவா அவருடைய சமண மந்திரங்கள் அதெல்லாம். அது அப்புறம் புத்தர் தன்மை இப்படிப்பட்டது சித்தி பெற்றவர்கள் தன்மை இப்படிப்பட்டதெல்லாம் பேசுவார்கள். அது புத்தனம் அது சித்தனம் அப்படின்னா அவர்கள் பேசுவார்கள். இப்படியெல்லாம் செய்கின்ற சிந்தனருக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற அறிவு குன்றியவர்களுக்கு வளராதவர்களுக்கு நான் எளியேன் அலேன் திரு ஆலவாயர் நிற்கவே அப்படின்னு சொல்றார் இந்த பாடல். என்ன திருச்சிற்றம்பலம்.